கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே ஒரு பெரிய திட்டத்தோடு தம்முடைய சபையை வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு உத்தரவாதம் உண்டு. அதை சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் கண்டிப்பாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் தாமே அதற்கு வேண்டிய ஆலோசனைகளை தருவார். ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.
வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:13-16 உள்ளதான வேதவசனங்கள்.
நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள்.
உப்பானது
சாரமற்று போனால்,
எதினால்
சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும், மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய, வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம், மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி, மரக்காலால் மூடி வைக்காமல், விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள்.
அப்பொழுது
அது வீட்டில் உள்ள யாவருக்கும், வெளிச்சம் கொடுக்கும். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை, மகிமைப்படுத்தும்படி, உங்கள் வெளிச்சம், அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது.
இந்த வேத பகுதி நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், உங்கள் நற்கிரியைகளை கண்டு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இந்த இடத்தில் கர்த்தர் குறிப்பிட்டு அவர்களோடு பேசுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இது அந்நிய ஜனங்களுக்கோ, வெளியில இருக்கிற ஒரு சாதாரண நபர்களுக்கோ அல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்று பிரத்யேகமாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். இதை இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு முன்னோட்ட செய்திதான் இது. சபை இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சபை என்றால் ஒரு கட்டடம் அல்ல, அல்லது ஒரு கூட்டம் என்று சொல்லி வைத்துக் கொள்ள முடியாது. சபையின் ஒவ்வொரு அங்கத்தினர்களும், அல்லது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே ஒவ்வொரு அவயவங்களுமாயிருக்கிற ஒவ்வொரு தனி நபர்களை குறித்துதான் இங்கே கர்த்தர் சொல்றார். சபைன்னு சொல்லும் பொழுது பொதுப்படையே யாருக்கோ என்பதல்ல, ஒவ்வொரு தனி நபராயிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப சபை இந்த உலகத்தில் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? அதுதான் இன்னைக்கு முக்கியமான காரியம். சபையை குறித்த கர்த்தருடைய நோக்கம் என்ன? சபை ஏன் இந்த உலகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார்? சபை எதற்காக இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட விதத்தில் அது ஃபங்க்ஷன் ஆக வேண்டும்? சபையினுடைய உத்தரவாதம் என்ன? சபையினுடைய பொறுப்பு என்ன? அதாவது உங்களை குறித்த கர்த்தருடைய உத்தரவாதம் என்ன? உங்களை குறித்த கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன? உங்களை குறித்து கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற பொறுப்பு என்ன நீங்களும் தானும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்நேரத்தில் பார்க்கும்போது சபையை கர்த்தர் உலகத்தில் ரெண்டு நோக்கத்தோடு கூட கர்த்தர் வைத்திருக்கிறார். ரெண்டு விதமான ஒரு செயல்பாடுகளோடு சபையை கர்த்தர் உலகத்தில் வைத்திருக்கிறார். ஒன்று, பூமிக்கு உப்பாயிருக்கும்படிக்கு கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். இரண்டாவது, உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கும்படிக்கு. உலகம் என்றால் கர்த்தரை அறியாத உலகத்து ஜனங்கள். அந்த உலகத்து ஜனங்கள் கர்த்தரை அறியாத உலகத்தாருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக கர்த்தர் சபையை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். நல்ல புரிஞ்சுக்கணும், சபையை குறித்து கர்த்தருக்கு ரெண்டு நோக்கம். ஒன்று, சபை பூமிக்கு உப்பு. ரெண்டு, சபை உலகத்திற்கு வெளிச்சம். இந்த ரெண்டு காரியத்தை சபையானது கண்டிப்பாய் செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு ஏற்ற சபை. இந்த ரெண்டு காரியங்களை நிறைவேற்றுகிற சபைதான் கர்த்தருக்கு உகந்த சபை. இந்த ரெண்டு காரியங்களை செய்யும் பொழுதுதான் கர்த்தர் அந்த சபையை குறித்து திருப்தி அடைகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப இந்த இடத்தில் கர்த்தர் ரெண்டு வித்தியாசமான காரியத்தை சொல்றார். ஒன்று உப்பு, இன்னொன்று வெளிச்சம். உப்பு என்று சொல்லும் பொழுது உப்பை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உப்பின் பிரதானமான ஒரு தன்மை என்ன என்று பார்க்கும் பொழுது, எந்த ஒரு பொருளையும் கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது உப்பு இல்லையா. எந்த ஒரு பொருளையும் கெட்டு போகாமல் பாதுகாக்க உலகத்தில் பாத்தீங்கன்னா இதுல ஊறுகாய் செய்யறாங்க. ஊறுகாய்க்கு உப்பு போடாமல் செய்ய முடியாது இல்லையா. ஊறுகாய் இல்லாம ஊறுகாயில உப்பு போடாவிட்டால் அந்த மாங்காயை வெட்டி அப்படியே போட்டால் கெட்டு நாற்றம் அடிச்சு நாரி போயிடும். அதுல உப்பு போட்டு வைத்தால்தான் அது ஊறுகாயாக அது உருவாகும். கருவாடை செய்யறாங்க இல்லையா, மீனை வெட்டி அதுல என்ன செய்யறாங்க, அதுக்குள்ள உப்பை போட்டு வைக்கிறாங்க. இல்லைன்னா அது நாரி போய் புழு பூத்துரும், புழு வந்துடும். அப்ப அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு காய்கறி வகையா இருக்கட்டும் அல்லது ஒரு மாம்ச பொருளாக இருக்கட்டும் எதுவானாலும் சரி, இந்த உப்பை போட்டு வைக்கும் போது அந்த உப்பு கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது இல்லையா. அதுதான் உப்புடைய விசேஷ தன்மை. அதுதான் எந்த ஒரு பொருளையும் அது போட்டு வச்சீங்கன்னா கெட்டு போகாது, நிலைத்திருக்க செய்யும். ஏன், ஒரு ஐஸ் கட்டி இருக்குது, அந்த ஐஸ் கட்டி கொஞ்சம் உப்பு கூட போட்டு வைங்க சீக்கிரம் கரையாது தெரியுமா. உப்பு எதை பண்ணாலும் சரி அது ஸ்பாயில் ஆகாதபடி தடுத்துரும். உப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறது. அப்ப இந்த உப்பு முதலாவது பாதுகாக்கக்கூடியது, முதல் காரியம். இரண்டாவது உப்புக்கு இன்னொரு ஒரு காரியம் கூட இருக்கிறது, உப்பு இல்லாம எதையுமே நம்ம செய்யவே முடியாது. அத்தனை சமையலும் கண்டிப்பாக உப்பு இருந்தே ஆக வேண்டும். அது வெஜிடேரியன் சமையலா இருக்கட்டும் நான்வெஜ்ஜா இருக்கட்டும், உப்பு இல்லாம காரியமே நடக்காது. அப்ப உப்பு என்பது இரண்டாவது சுவை கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள். ஒன்று கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது, இரண்டாவது சுவை கொடுக்கக்கூடியது. அப்ப சபைக்கு இந்த உப்பு என்று சொல்லும் பொழுது, ஒன்று உலகம் கெட்டு போகாமல் பாதுகாக்கிற உத்தரவாதம் சபைக்கு இருக்கிறது, இரண்டாவது உலகத்திற்கு ருசி கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் சபைக்கு இருக்கிறது. அடுத்தது வெளிச்சம் இல்லையா, பூமிக்கு நீங்க உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சம் இது சாதாரண விஷயம் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, வெளிச்சத்தை இன்னைக்கு நம்ம எல்லா விதத்திலும் யூஸ் பண்றோம். சூரிய வெளிச்சத்தில் நம்ம யூஸ் பண்றோம், சூரிய வெளிச்சம் இல்லாத நேரத்தில் நம்ம லைட் போட்டுக்கிறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்கும் நல்ல கண்கள் இருக்குது, நல்ல பார்வையுள்ள கண்கள் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. வெளிச்சம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாரும் கண்ணிருந்தும் குருடர்கள் அப்படிதானே. வெளிச்சம் இல்லைன்னா எல்லாருக்கும் கண் இருக்கிறதே வேஸ்ட், கண்ணே வேஸ்ட். வெளிச்சம் மட்டும் டோட்டலா இல்லைன்னா கண் இருந்தும் வேஸ்ட், கண்ணுக்கு ஃபங்க்ஷனே கிடையாது. அப்போ இந்த கண்ணு இருக்கிறதுக்கு கண்ணுடைய அர்த்தத்தை விளங்க பண்ணுகிறதே வெளிச்சம் தான். வெளிச்சம் இல்லைன்னா கண் இருக்கிறவர்கள் கூட எல்லாரும் குருடர்கள் தான். என்ன இருக்குன்னு எதுவுமே தடைபிட்டு தான் உட்காந்துருக்கணும், கண்ணு தெரியாதவங்களா தான் உட்காந்துட்டு இருக்கணும். அப்ப வெளிச்சம் ரொம்ப முக்கியம். வெளிச்சம் தான் ஒரு மனுஷனுடைய கண்களுக்கு அர்த்தத்தையே கொடுக்கிறது. அப்ப உலகத்திற்கு பார்க்கும் பொழுது உலகம் இன்றைக்கு தடவி கொண்டிருக்கிறது, இருளிலே இருக்கிறது. அந்த உலகத்திற்கு சபைதான் வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்திற்கு ஒரு வெளிச்சம், வெளிச்சம் என்று வரும் பொழுது நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறது வெளிச்சம். வெளிச்சம் இல்லைன்னா நம்ம என்ன செய்யறோம் நமக்கு தெரியாது, எங்க போவோம் எங்க வர எதுவுமே நமக்கு தெரியாது. அப்ப அந்த வெளிச்சம் தான் நம்மை சரியான பாதையை நடத்தும். அப்ப உலகத்தை நடத்தக்கூடிய ஒரு காரியம், ஒரு பொறுப்பு சபைக்குத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க, சபையை குறித்து தேவனாகிய கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். இப்ப இந்த உப்பை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுதே ஒரு எச்சரிப்பை குறித்து சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது வெளியே கொட்டப்படுகிறதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுகிறதற்குமே ஒழிய மற்ற ஒன்றுக்கும் உதவாதினர். அப்ப உப்பு அதற்குரிய தன்மையை காத்து கொள்ள வேண்டும். அந்த தன்மையை இந்த உப்பானது இழந்து போகுமானால் அது வெளியே கொட்டப்படுகிறதுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர வேறு ஒன்றத்திற்கும் உதவாது என்றார். இதில் என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் நம்மை உப்பாக வைத்திருக்கிறார், நமக்குள் அந்த உப்பின் சாரம் இருக்க வேண்டும். ஆமேன். அப்ப உப்பு என்று வரும்பொழுது சபையிலே கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் மாற்றி வைத்திருக்கிறார், தேவ பிள்ளைகளாய் மாற்றி வைத்திருக்கிறார். அதுதான் உப்பு. எல்லாரும் சபையின் சேர்த்துக்க முடியாது. சபை என்பது என்ன? ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம். சபை என்பது பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் கூட்டத்துக்கு பேர் தான் சபை. சபை என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதம் எக்லீசியா என்று சொல்லுவார்கள். அந்த எக்லீசியா என்ற கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் கூட்டம். அப்ப ரட்சிக்கப்படாதவங்களாம் கூட்டம் கூடி நாங்களும் சபைன்னு சொன்னா அதுக்கு பேர் சபையே கிடையாது. தேவன் அதை சபையின் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடுகிற கூட்டத்துக்கு பேருனா சபை. மற்ற கூட்டம் கூட்டத்துக்கு பேருனா சபையே கிடையாது. தேவனாகிய கர்த்தர் சபையை ஏற்றுக்கொண்டதே கிடையாது. பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் கூட்டத்துக்கு பேர் தான் சபை. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் கூட்டத்துக்கு பேர் தான் சபை. அப்ப சபை என்று வரும்பொழுது கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், அவருக்கு என்று பிரித்தெடுத்திருக்கிறார். அதுதான் நமக்கு அவர் கொடுத்திருக்கிற சாரம். அந்த சாரத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அந்த ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது. ஆமேன். அந்த ரட்சிப்பு என்கிற சாரம் நமக்குள் இருந்தால்தான் நாம சரியான உப்பாக இருக்க முடியும். அந்த ரட்சிப்பு என்கிற சாரம் நமக்குள் இருந்தால்தான் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். அப்ப இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை ரெண்டு விதத்துல பயன்படுத்துகிறார். பூமி அழிந்து போகாதபடி, கெட்டு போகாதபடிக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கிறதான சபைதான் இந்த உலகத்திற்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உண்மையா சொல்றேன், சபை மாத்திரம் இந்த உலகத்தில் இல்லைனா என்னைக்கோ ஒவ்வொரு பட்டணங்களும் அழிஞ்சு நாசமா போயிருக்கும். சபைன்னு ஒண்ணு இல்ல. நான் திட்டமா சொல்றேன், இந்த செய்தியை கர்த்தர் கொடுக்கும் பொழுது நான் தெளிவாய் உணர்ந்தேன், சபை என்று மட்டும் ஒன்று இல்லைன்னா இன்னைக்கு உலகத்துல கர்த்தர் அதை ஏற்படுத்தலன்னா இன்னைக்கு உலகத்துல பெரும்பாலான பட்டணங்கள் தரமட்டமா இருக்கும். எப்படி நோவாவின் நாட்களில் உலகம் அழிஞ்சது அது போல அழிஞ்சிருக்கும், சோதோம் கொமோரா அழிந்தது போல அழிந்து போயிருக்கும், என்னைக்கோ பட்டணம் பட்டணமாய் அழிஞ்சு போயிருக்கும், என்றைக்கோ தேசம் தேசமாய் அழிந்து போயிருக்கும், இன்னைக்கு உலகத்தில் பெரும்பகுதி இல்லாமலே போயிருக்கும். சபை என்ற ஒன்றுதான் உலகத்திலே ஒரு பாதுகாப்பை கொடுத்து அழியாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப வேதத்திலிருந்து அதுக்கு உங்களுக்கு ஆதாரம் காட்டுறேன், அப்ப உங்களுக்கு நல்லா புரியும். எடுத்துக்கொள்ளுங்கள், முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7 அதிகாரத்துக்கு நேராக வருவோம். 7 அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் பூமியை நியாயம் தீர்க்கிறார். நோவாவின் நாட்களிலே பார்க்கும் பொழுது கர்த்தர் பூமியை நியாயம் தீர்க்கிறார். 7 அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம்.
ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும்
சுத்தமல்லாத மிருகங்களிலும்
பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும்
ஆணும் பெண்ணும்
ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில்
பேழைக்கு உட்பட்டன.
7 நாள் சென்ற பின்பு
பூமியின் மேல்
ஜலப்பிரளயம் உண்டாயிற்று.
எப்பொழுது பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று? பூமியை தேவனாகிய கர்த்தர் ஜலப்பிரளயத்தினாலே இந்த இடத்தில் அழிக்கிறார். இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலிருந்து பார்க்கும் பொழுது தேவனாகி கர்த்தர் பூமியை பார்க்கிறார். அதில் ஜனங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் பெருக பெருக அங்கே பாவம் பெருகிக் கொண்டிருக்கிறது. அந்த பாவம் பெருக பெருக அந்த பாவம் தேவ சமூகத்தை போய் எட்டக்கூடிய அளவுக்கு ஜனங்கள் பாவத்திலே உச்ச கட்டத்தில் போய்விட்டார்கள். ஆகையினாலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினதை குறித்து அவர் மனஸ்தாபப்பட்டார். ஏன் தான் இந்த மனுஷனை உண்டாக்கினேனோ என்று சொல்லி கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவர்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி தன் இருதயத்தில் அவர் தீர்மானம் பண்ணினார். தீர்மானம் பண்ணும் பொழுது கர்த்தர் எப்பொழுது தீர்மானம் பண்ணார் தெரியுமா? வாசியுங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்திலே 32வது வசனத்தை முதலாவது வாசியுங்கள்.
நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றான்.
இப்ப 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து படிக்கலாம்.
நோவா சேம், காம், யாப்பேத் என்னும்
மூன்று குமாரரை
பெற்றான்.
பூமியானது
தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது.
பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது.
தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும்
எனக்கு முன்பாக வந்தது.
அவர்களாலே
பூமி கொடுமையினால் நிறைந்தது.
நான் அவர்களை பூமியோடும் கூட
அழித்து போடுவேன் சொல்றார். இது எப்ப தெரியுமா? நோவாவுக்கு 500 வயதா இருக்கும் பொழுது சேம், காம், யாபேத் என்கிற மூன்று குமாரரை அவன் பெற்றான். அந்த 500 வயதா இருக்கிற அந்த காலகட்டத்திலேதான் பூமியானது மிகவும் சீர்கெட்டு போயிருந்தது. மாம்சமான யாவரும் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப நோவாவுக்கு 500 வயதா இருக்கும்போதுதான் தேவனாகிய கர்த்தர் பூமியை பார்க்கிறார், அது முழுவதும் கொடுமையினால் நிறைந்திருந்ததினாலே அதை அழித்து போடுவேன்னு தன் இருதயத்திலே கர்த்தர் தீர்மானிக்கிறார். அந்த தீர்மானத்தை நோவாகிட்ட வந்து கர்த்தர் சொல்லவும் செய்கிறார். இப்ப நோவாவுக்கு வயசு 500. ஆனால் ஜலப்பிரளயம் இந்த உலகத்தில் வந்தபொழுது 7:11 வாசிக்கலாம்.
நோவாவுக்கு
600 வயதான வருஷம்
2 மாதம் 17 ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம்
திறந்தன.
வானத்தின் மதகுகளும் திறவுண்டன.
போதும். இப்போ நோவாவுக்கு 600 வயதில் நடக்கும் பொழுது ஜலப்பிரளயம் உண்டாயிச்சு. 500 வயதா இருக்கும் பொழுது கர்த்தர் ஜலப்பிரளயத்தை அனுப்பி பூமி அழிப்பேன்னு சொன்னாரு. 600 வயசுல இருக்கும் பொழுது அதை கர்த்தர் நிறைவேற்றினார். அப்ப பார்க்கும் பொழுது கர்த்தர் பூமியை அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி அதை நிறைவேற்றுவதற்கு இடையிலே 100 வருஷங்கள் கடந்திருக்கிறது. 100 வருஷம். இப்ப இந்த 100 வருஷ காலகட்டத்திலே கர்த்தர் நோவாவை பேழை உண்டு பண்ண சொல்றார். தேவனாகிய கர்த்தருக்கு நோவா 500 வயதா இருக்கும் பொழுதே அழிக்க வேண்டும் என்ற திட்டம் தன் இருதயத்தில் வந்துருச்சு, அழித்து விட வேண்டும். ஆனால் கர்த்தர் என்ன செய்யல, அழிக்கல. அழிக்கணும் நினைச்சாரு, சொல்லவும் செஞ்சிட்டார், அழிக்க போறேன்னு சொல்லவும் செஞ்சிட்டார். ஆனால் கர்த்தர் அழிக்கல, அழிக்காமல் இருக்கிறார். நோவாட்ட சொல்லி நீ பேழைய கட்டுனர். நோவா கட்டுறான் பேழையை, கட்டுறான். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவகராசிக்கும் அதுல இடம் வைக்கணும். அது சுத்தமான பறவைகள், சுத்தமான மிருகங்கள் 7 ஜோடி வைக்கணும், சுத்தம் இல்லாதது 1 ஜோடி வைக்கணும். இப்படி பார்க்கும் பொழுது ஏராளமான பறவைகள், மிருகங்கள் எல்லாத்தையும், ஒட்டகச்சிவிகளிலிருந்து யானையிலிருந்து எல்லாத்தையும் உள்ள ஏத்தணும். அத்தனைக்கு வேண்டிய உணவு ஆயத்தம் பண்ணணும். எல்லாத்தையும் செய்யறதுக்கு இவன் செய்யறது சாதாரண வேலை கிடையாது. ஆகையினால அவன் கட்டுறான். 100 வருஷம் எடுத்துக் கொள்ளுகிறான் அதை கட்டுறதுக்கு. 100 வருஷம் அந்த பேழையை கட்டுகிறான். 100 வருஷம் அதே இடத்துல அவன் நீதியை பிரசங்கிக்கிறான். கர்த்தர் டைம் கொடுத்துட்டே இருக்கிறார். 100 வருஷம் கடந்து போகிறது. 600 வருஷத்திலே இந்த ஜலப்பிரளயத்தை கர்த்தர் உண்டாக்கினார். எப்ப தெரியுமா அந்த ஜலப்பிரளயம் உண்டாச்சு? நோவா இந்த உலகத்தில் அவன் நடமாடிக்கொண்டிருக்கிற எந்த நேரத்திலும் ஜலப்பிரளயம் வரல. நோவாவும் அந்த பேழைக்குள் மிருகங்கள் எல்லாம் உள்ளே பிரவேசித்த பிறகு ஜலப்பிரளயம் வந்தது. நல்லா பாருங்க, எல்லாம் உள்ளே போன பிறகுதான் தேவன் ஜலப்பிரளயத்தை இங்க உண்டு பண்ணினாரே தவிர, அவங்க பூமியில இருக்கும் பொழுதே ஜலப்பிரளயத்தை அனுப்பி சீக்கிரம் உள்ள ஓடி போவோம்னு சொல்லல. அவங்க எப்போ அந்த பேழைக்குள்ள என்டர் ஆனாங்களோ அதுக்கு பிறகுதான் கர்த்தர் ஜலப்பிரளயத்தை உண்டாக்கினார். நல்ல கவனிங்க, நோவாவுடைய கால்கள் இந்த பூமியில பதிந்திருக்கும் அளவும் தேவன் பூமியில கை வைக்கவே இல்லை. நோவாவும் அவனுடைய குடும்பமும் இந்த பூமியில கால் வைத்திருக்கிற வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் பூமி அப்படி விட்டு வச்சிருந்தார். எதுவரைக்கும்? 100 வருஷம் விட்டு வைத்திருந்தார். நோவாவும் அவனுடைய குடும்பமும் அந்த பேழைக்கு உள்ள போன பிறகுதான் தேவன் ஜலப்பிரளயத்தை கொடுத்தார். நல்ல கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் ஒரு நீதிமான், ஒரு சபை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் தேவனாகி கர்த்த நியாய தீர்ப்பை அனுப்புறது கிடையாது. அந்த நபருடைய பாதம் அங்கே இருக்கிற வரைக்கும் தேவன் நியாய தீர்ப்பை அனுப்புகிறது கிடையாது. அதுக்கு பிறகுதான் கர்த்தர் நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். ஏனென்றால் ஒவ்வொரு நீதிமானும் நியாய தீர்ப்பை தடுக்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு சபையும் பூமி அழிந்து போகாதபடி பாதுகாக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். அவங்க பேழைக்குள்ள நுழைஞ்ச பிறகுதான், அவங்களுடைய பாதம் பூமியை விட்டு வெளியே வந்த பிறகுதான் தேவன் அழிவை தரார். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், ஒரிசா மாநிலத்திலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக கிரகம் ஸ்டேன்ஸ் என்று சொல்லுகிற ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் ஆஸ்திரேலியன், அவரையும் அவருடைய ரெண்டு மகன்களையும் உயிரோடு கொளுத்தினார்கள், கொளுத்தி கொண்டார்கள். அவர் ஒரு உத்தமமான தேவனுடைய மனுஷன். அவர் குஷ்டரோகிகளுக்கு நடுவில் அவர் ஊழியம் செய்து அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் நடத்தினார். அப்படி இருக்கும் பொழுது தீவிரவாதிகள் அவர் மூலமாய் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதை சகித்துக் கொள்ள முடியாதபடி அவர்களும் அவருடைய மகனும் படுத்துக்கொண்ட வேனை அப்படியே கொளுத்தி கொண்டு போட்டார்கள். அவர் மறித்த பிறகு அடுத்த நாள் ஹிந்து பேப்பர்ல அந்த செய்தி ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்துச்சு. அப்ப அவருடைய மனைவியிடத்துல கேட்டார்கள், உங்கள் கணவரை இப்படி செய்துட்டாங்களே. ஆனா அந்த சகோதரி சொன்னாங்க, என் கணவரை கொண்டவர்களை ஒன்று செய்ய வேணாம், விட்டுடுங்க. அவரை கொண்டவர்களை, அவரையும் என்னுடைய மகன்களையும் கொண்டவர்களை ஒன்று செய்ய வேணாம், விட்டுடுங்க. ஏனென்றால் கர்த்தர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் அவர்களை மன்னித்து விடுகிறோம். அதனால் அவங்களுக்கு நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டாம், விட்டுடுங்க என்று சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் அரசாங்கம் தன் சட்டத்தை, தன்னுடைய சட்டத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக சில ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் என்ன செஞ்சாங்க, அது போட்டு அது அடுத்த காரியம். ஆனால் இவங்க திட்டமாக அதை சொன்னார்கள். சொல்லிவிட்ட பிறகு அடுத்தது அவங்களை பார்த்து கேட்டு கண்டாங்க, நீங்க இப்படிப்பட்ட ஒரு இழப்பு உங்களுக்கு நடந்திருக்குது, கணவன் இறந்துட்டா, ரெண்டு மகன்கள் இறந்துட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு, இப்ப நீங்க தொடர்ந்து இந்த தேசத்துல இருக்க போறீங்களா அல்லது உங்க சொந்த தேசத்துக்கு போயிடலாம் இருக்கிறீங்களா, இந்த இடம் போதும், இந்த தேசமே போதும், இந்த ஊழியமே போதும் சொல்லிட்டு உங்க தேசத்துக்கு போக போறீங்களான்னு கேட்டாங்க. கேட்டபோது இந்த சகோதரி சொன்னாங்க, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், என் கணவரும் என்னுடைய பிள்ளைகளும் மறித்தாலும் நான் இந்த தேசத்தை விட்டு நான் போக போறதில்லை, இதே ஒரு சமாதானத்தில் இங்கே தான் நான் இருக்க போறேன், என் கணவர் விட்டு சென்ற பணியை நான் தொடர்ந்து செய்ய போகிறேன் அப்படின்னு திட்டமா சொன்னாங்க. சொன்னது போலவே அவங்க இருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் இருந்தாங்க, எங்கேயுமே போல, அதே ஒரு சால தான் இருந்தாங்க. இருந்து அவர்கள் தொடர்ந்து அந்த ஊழியத்தின் காரியங்களில் ஈடுபடுத்தி கொண்டு அவர்கள் இருந்தாங்க. கடைசியில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடங்கள் கழித்து அவருடைய சொந்த விஷயமாக குடும்பத்தின் சில சூழ்நிலைகள் நிமித்தம் அவர்கள் தன்னுடைய ஆஸ்திரேலிய தேசத்துக்கு, தன்னுடைய தேசத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்பொழுது அவர்கள், நான் இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போகிறேன், என் சொந்த விஷயமாய் போக வேண்டியிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் தன் ஒரே மகளை அழைத்துக் கொண்டு அந்த சகோதரி புறப்பட்டு போனாங்க. நடந்தது என்ன தெரியுமா, அவங்க இந்த ஒரிசா மாநிலத்தை விட்டு, இந்த தேசத்தை விட்டு எப்ப வெளியில போனாங்களோ உடனே ஒரு புயல் காற்று அடிச்சது. அவங்க வெளியில போற வரைக்கும் ஒண்ணு நடக்கல, நான் அதை நல்லா அப்சர்வ் பண்ணேன். அவங்க வெளியில போன உடனே, தேசத்தை விட்டு வெளியில போனாங்களோ இல்லையோ, சரியா ஒரே ஒரு வாரம் பயங்கரமான ஒரு சூறாவளி புயல் அடித்தது. அடித்து ஒரிசா மாநிலம் தரைமட்டமானது, எல்லா பயிர் வகைகள் அடிந்தது. அதுக்கு பிறகு விளைச்சலே வருமா என்று சொல்லி சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு எல்லாம் நாசமாச்சு. அது மட்டுமல்ல, ஏராளமான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எல்லாம் மடிந்து போனாங்க. இந்திய சரித்திரத்தில் அப்படிப்பட்ட ஒரு பேரழிவு புயல் வந்ததே கிடையாது, அவ்வளவு ஒரு மோசமான அழிவு ஒரிசாக்கு வந்துச்சு. எப்ப தெரியுமா, அந்த சகோதரி அந்த இடத்தை விட்டு வெளியில போன பிறகுதான் வந்துச்சு. ஒரு நீதிமானுடைய பாதம் இருக்கிற வரைக்கும் தேவன் அதை அழிக்கிறது கிடையாது. ஏனென்றால் அவர்களை உப்பாக வைத்திருக்கிறார், அழிந்து போகாமல் கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதற்காகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதத்தில் அதுக்கு இன்னும் நல்ல உதாரணம் கூட இருக்குது. நான் வேதத்திலேயே உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை காட்டுறேன், அப்ப உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும் சபையுடைய உத்தரவாதம் என்ன, நாம ஏன் உப்பா இருக்கணும், ஏன் சாரமுள்ள உப்பா இருக்கணும் என்பதை குறித்து நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். கபடி ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலேயே 18 அதிகாரத்துக்கு வாங்க. இந்த 18 அதிகாரத்திலே நான் சில விஷயங்களை சொல்லி பின்பு நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். இந்த 18 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, சோதோம் பட்டணம் பாவத்தினால் கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. 18-19 அதிகாரங்களில் பார்க்கும் பொழுது சோதோம் பட்டணத்தின் பாவம் அதிகமாயிருக்கிறது. ஆகையினால் தேவனாகிய கர்த்தர் அந்த பாவம் பரலோக ராஜ்யத்தை எட்டினபடியால் அதை அழிக்க சித்தமானார். ஆகையினாலே அந்த பாவம் உண்மைதானா, தேவ சமூகத்தில் வந்து எட்டின பாவம் உண்மைதானா என்பதை நேரடியாய் பார்க்கிறதற்கு பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் மேலும் ரெண்டு தூதர்களையும், அதாவது காப்ரியல் மிகாவேல் என்ற ரெண்டு தூதர்களையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு நாள் பகல் நேரத்திலே, உஷ்ணமான பகல் நேரத்திலே, இந்த ஆபிரகாம் மம்ரையின் சமபூமியிலே அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கான், தன் கூடார வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இதை இந்த ஆதியாகமம் 18 அதிகாரத்தில் அதுதான் ஆரம்பிக்கிறது. அப்படி அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது மூன்று புருஷர்கள் அந்த வழியை கடந்து வராங்க. இந்த மூன்று பேரும் மனுஷர்களாக வராங்க, ஆனால் மூன்று பேரும் மனுஷர்களாய் காணப்பட்டாலும் மனுஷர்கள் அல்ல. அதில் ஒருவர் இயேசு கிறிஸ்து, மற்ற ரெண்டு பேர் தூதர்களான காப்ரியலும் மிகாவேலும். இந்த மூன்று பேரும் வந்து சோதோம் கொமோரா பட்டணத்தில் நடக்கிற பாவங்கள் தேவ சமூகத்திலிருந்து எட்டினது சரிதானா என்பதை பார்க்கிறதற்காக நேரடியாக வந்து சர்வே பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க. இப்ப வந்த உடனே ஆபிரகாம் அவர்களுக்கு விருந்து உபசரணை பண்றான், அவர்களுக்கு கொடுத்த கந்தை அடித்து நல்ல உணவு பரிமாறுகிறான். புறப்பட்டு போகும் பொழுது அவர்களில் ஒருவர், அதான் இயேசு, அவர் சொல்றாரு, நான் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகி சாரால் ஒரு பிள்ளையை அணைத்துக் கொண்டிருப்பாள் அப்படின்னு சொல்றார். அப்ப இருந்து நல்ல தெரிகிறது, ஒரு தேவதூதன் ஆபிரகாம் ஆசீர்வதிக்க முடியாது, ஏன்னா மனுஷன் தேவதூதனை பார்க்கிலும் பெரியவனா இருக்கிறான். அப்போ ஒரு தேவதூதன் ஆபிரகாம் ஆசீர்வதிக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல ஆசீர்வதிக்கிறது யார் என்றால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்றாரு, ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் திரும்பி வருவேன், ஒரு 10 கழிச்சு திரும்பி நானு வருவேன். அப்ப திரும்பி வரும்போது உன் மனைவி ஆகிய சாரால் கையில் ஒரு குழந்தை இருக்கும்ன்ற இப்படி சொல்லிவிட்டு மற்ற ரெண்டு தூதர்கள் புறப்பட்டு நேராக சோதோமுக்கு நேராக போறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, சோதோமுக்கு போறது ரெண்டு புருஷர்கள் போனாங்கன்னு இருக்குது, இன்னொருத்தர் இயேசு கிறிஸ்து. அவர் ஆபிரகாமுடைய நின்னுட்டாரு, ஏன்னா ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்னால நின்ன. வாசிங்க 18 அதிகாரத்தில் 23 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ, பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் லட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ, துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான்.
நல்லா பாருங்க, இந்த இடத்தில் ஆபிரகாம் யாருகிட்ட பேசலான்றத பாருங்க, 22 வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு
சோதோமை நோக்கி போனார்கள்.
ஆபிரகாமோ
பின்னும்
கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான்.
நல்லா கவனிச்சு படிச்சு பாருங்க இந்த இடத்துல. பின்பு அந்த புருஷர்கள் புறப்பட்டு சோதோமுக்கு நேரா போனாங்களாம். சோதோமுக்கு அங்க எத்தனை பேர் இருந்தாங்க? ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. சோதோம்ல நடக்கிற ஈவெண்ட் நீங்க கவனிச்சு பாருங்க, ரெண்டு புருஷர் தான் மொத்தம் வந்தது. எத்தனை பேரு? 3 வந்தாங்க. ஆனால் சோதோமுக்கு அந்த புருஷர்கள் போனாங்க 3 போல. சோதோமுக்கு எத்தனை பேர் போனாங்கன்னு பார்த்தா, சோதோமுடைய சம்பவத்தை பார்க்கும்பொழுது ரெண்டு புருஷர்கள் தாங்க இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த மூணாவது நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் புருஷன் என்று ஆரம்பித்து விட்டு இந்த 22 வசனத்துல வரும்பொழுது பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். புரிதவளுக்கு, அப்ப அந்த மூன்றாவது அந்த புருஷர் யாரும் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அப்படி நிக்கிறாரு. அப்பொழுது ஆபிரகாம் இயேசு கிறிஸ்து விடாம பிடிச்சிட்டான். மற்ற ரெண்டு பேரும் சோதோம பாக்கிறதுக்கு போயிட்டாங்க, இயேசு கிறிஸ்து அங்கிருந்து போகிறதுக்கு ஆபிரகாம் விடல, பிடிச்சு நிக்க வச்சுட்டான். சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பீரோ, துன்மார்க்கனோடு நீதிமானை சேர்த்து அழிப்பீரோ என்று சொல்லி கர்த்தரிடத்திலே அவன் மன்றாடுகிறான், பேரம் பேசுகிறான், அவர் அழிக்க கூடாது என்று போராடுகிறான். இப்ப பாருங்க, அவன் திரும்பி கேட்டுக்கொண்டே இருக்கிறான். 25 வசனத்தில் திருப்பி வாசிக்கலாம்.
துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக,
நீதிமானையும் துன்மார்க்கனையும்
சமமாய் நடப்பிப்பது
உமக்கு தூரமாய் இருப்பதாக,
சர்வலோக நியாயாதிபதி நீதி இருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர் நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம்
அந்த
ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார்.
இது கர்த்தருடைய வாயிலிருந்து வர வார்த்தை. கவனிங்க, ஒருவேளை சோதோமிலே 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த ஸ்தலம் முழுவதையும் நான் அழியாமல் ரட்சிப்பேங்கிறார். இதுதான் கர்த்தருடைய இருதயம், எல்லாம் புரிஞ்சுக்கங்க. சோதோமிலே 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த ஸ்தலம் முழுவதையும் நான் அழியாமல் ரட்சிப்பேன். அப்ப அந்த ஸ்தலம் முழுவதும் அழியாமல் ரட்சிக்கப்படுறதுக்கு யார் காரணம்? 50 நீதிமான்கள் இருந்தா போதும். இப்ப நல்லா தெரியுது உங்களுக்கு, நீதிமான்கள் நிமித்தம் கர்த்தர் அந்த ஸ்தலத்தை அழியாமல் தப்ப வைப்பேங்கிறார். இப்ப புரியுதா உங்களுக்கு? யார் நீதிமான்கள்? ரட்சிக்கப்பட்டவர்கள். யார் அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள்? அவங்கதான் சபை. அப்ப சபை இருக்கிற இடத்தில் அழிவு வராது. அதான் பூமி கூப்பு. சபை எங்கே இருக்கிறதோ அங்கே நியாய தீர்ப்பு வராது. சபை எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் அழிவு வராது. அப்ப இந்த இடத்தில் கர்த்தர் திட்டமா சொல்றார், ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தால் நான் அடிக்க மாட்டேன். அப்ப அந்த நீதிமான்கள் நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு ஒரு பாதுகாப்புன்னு கர்த்தர் கேரண்டி கொடுக்கிறார். அப்ப ஆபிரகாம் தொடர்ந்து பேரம் பேசுற ஆண்டவரே, அவனுக்கு சந்தேகம், ஒருவேளை 50 இருக்குமோ, அவனுக்கே சந்தேகமா இருக்குது. ஒருவேளை 5 பேர் குறையல ஆண்டவரே, 45 பேர் இருந்தால் அழிப்பீரோ? அவர் சொல்றார், இல்ல, 45 பேர் இருந்தா நான் அடிக்க மாட்டேன். கர்த்தருக்கு கோபம் மூடாது இருப்பதாக. இன்னும் ஒரு 5 பேர் குறைஞ்சு, ஒருவேளை 40 பேர் இருந்தா, இல்ல, அழிக்க மாட்டேன். கர்த்தருக்கு என்மேல் கோபம் மூலாது இருப்பதாக. நான் தூசியும் சாம்பலுமாயிருக்கிற நான், தூளும் தூசியுமாயிருக்கிற நான் இன்னும் கேட்கிறேன், ஒருவேளை இன்னும் 10 பேர் குறைஞ்சு 30 பேர் இருந்தா, 30 பேர் நான் அடிக்க மாட்டேன். இன்னொரு விசை பேசுறேன், 20 பேர் இருந்தா, 20 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன். கடைசியா நான் பேசுறேன் ஒரு தடவை, ஒருவேளை 10 பேர் இருந்தால், கர்த்தர் சொல்ற கேரண்டி கொடுக்கிறான், 10 பேர் இருந்தா கூட நான் அடிக்க மாட்டேன். 10 பேர் இருந்தா கூட அடிக்க மாட்டேன். 10 பேர் இருக்கிற ஒரு சபை இருந்தா அந்த இடத்துக்கு அழிவு வராதுங்க, அதான் கேரண்டி. ஆமென். 10 பேர் இருக்கிற ஒரு சபை இருந்தால் போதும், அந்த இடத்துக்கு அழிவு வராது. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, 10 நீதிமான்கள் இருந்தால் போதும், நான் அழிவு தர மாட்டேன், அழிக்க மாட்டேன். அந்த ஸ்தலம் முழுவதையும் நான் ரட்சிப்பேன். 10 பேர். அவ பாருங்க, ஆபிரகாம் தொடர்ந்து மன்றாடி கேட்டுட்டே இருக்கிறான். கர்த்தரும் அவனுடைய இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் இறங்கிட்டே வராரு. கர்த்தர் 50 ஆரம்பிக்கிறாரு, இவன் இறக்கிட்டே வரான், நம்பர் இறக்கிட்டே வர, இறக்கிட்டு வந்து 10 வரைக்கும் வந்துட்டான். 10 வரைக்கும் வந்தான்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேல கேட்கறதுக்கு அவனுக்கே மனசாட்சி ஒத்துக்கல. ஆபிரகாமுக்கு அவன் இறங்கி இறங்கி வரான். இதுக்கு மேல கேட்டா ரொம்ப அநியாயம், அவனுக்கே தெரியுது. இதுக்கு மேல நம்ம கேட்கறது ரொம்ப அநியாயம். அவன் 10 வரைக்கும் வந்து நிறுத்திட்டான், அதுக்கு மேல அவனாலும் கேட்க முடியல. கர்த்தரும் கேரண்டி கொடுத்துறார், சரி, உன் வார்த்தையும் படி சொல்றேன், 10 பேர் இருந்தா கூட நான் அடிக்க மாட்டேன். சரி, இப்போ சோதோம் பட்டணத்திற்கு அடிக்கிறதற்கு அந்த ரெண்டு தூதர்கள் அங்க போறாங்க, நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு போறாங்க. இப்போ அங்க எப்படி நடக்குது பாருங்க. 19 அதிகாரத்துக்கு வாங்க, 15 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
கிழக்கு வெளுக்கும்
பொழுது
அந்த தூதர்
லோத்தை நோக்கி
பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு
எழுந்து
உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போ
என்று சொல்லி
அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது
கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே
அந்த புருஷர்
அவன் கையையும்
அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமார்த்திகளின் கையையும் பிடித்து
அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இப்ப பாருங்க, தேவ தூதர்கள் வந்து எல்லாம் சர்வே பண்ணிட்டாங்க. அந்த தேவ தூதரிடத்திலும் கூட பாவம் செய்கிறதற்கு அந்த ஜனங்கள் தீவிரமா இருக்கிறாங்க. அப்ப பாத்துட்டாங்க, இவர்கள் அழிக்கப்பட வேண்டிய ஜனங்கள் தான், முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு பிறகு லோத்தை பார்த்து சொல்றாங்க, சீக்கிரம் கிளம்பு, பட்டணத்துக்கு அடிவு வரப்போகுது. அப்ப பாருங்க, லோத்துடைய கால் அங்க சோதோம் இருக்கிற வரைக்கும் அடிக்க முடியல. சீக்கிரம் கிளம்பு, பட்டணத்துக்கு அழிவு வருது. அந்த பட்டணத்தில் அந்த அழிவோடு நீ அழிந்து போகாதபடி சீக்கிரம் கிளம்பு, நீயும் உன் மனைவியும் உன் ரெண்டு குமாரத்தையும் கூட்டிட்டு நீ கிளம்புன்றாங்க. ஆனா லோத்து கிளம்பவே இல்லை. எவ்வளவு ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷன் இருக்குது. ஆனாலும் லோத்து தாமதித்துக் கொண்டே இருக்கிறானாம். தாமதித்துக் கொண்டிருக்கும் போது சொல்லி சொல்லி பாக்குறாங்க, அவன் பாட்டுக்கு இன்னும் எதை எடுக்கலாம என்ன பண்றான் யோசிக்கிறான் தெரியல. அப்படியே உள்ளே சுத்தி சுத்தி வீட்டுக்குள்ளே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறான், வெளியில வரமாட்டேங்கிறான். கடைசியில் பார்த்தா கர்த்தர் அவன் மேல வச்ச இரக்கத்தினால அந்த ரெண்டு தூதர்களும் இந்த நாலு பேரும் கையை பிடிச்சு தர தர தரத்தன் எடுத்துட்டு வராங்க வெளியில. வலுக்கட்டாயம் எடுத்துட்டு வராங்க, ஏன்னா பட்டணத்தை அழிக்கணும். வலுக்கட்டாயம் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து சொல்றாங்க, சோதோம் இவனை பார்த்து இந்த லோத்தை பார்த்து சொல்றாங்க, நீ ஜீவன் தப்பும்படி மலைக்கு ஓடி போ. அந்த மலைக்கு ஓடி போய் தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனா லோத்து அங்கேயும் பாருங்க, அப்பவும் கூட திரும்பியும் பேசலாம், நான் மலைக்கு தப்பி ஓட முடியாது, அங்க எனக்கு தீங்கு வரும், நான் அழிஞ்சிருவேன், அதுக்குள்ள போறதுக்கு நான் செத்து போயிடுவேன், மலைக்கெல்லாம் போக முடியாது, பக்கத்துல ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு நான் போறேன் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு பின்னால வர வசனத்துல பாத்தீங்கன்னா, பக்கத்துல ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு நான் போறேங்கிறான். அப்ப அந்த தூதர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, நீ கேட்டுக்கொண்டது நிமித்தம் அந்த ஊரை நான் தப்பு வைக்கிறேன். அப்ப பாருங்க, சோதோம் படிக்கிறீங்களா, படிச்சோம் அழகா இருக்கு.
அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை,
நீ கேட்டுக்கொண்ட ஊரை
நான் கவிழ்த்து போடாதபடிக்கு,
நான் கவிழ்த்து போடாதபடிக்கு
இந்த விஷயத்திலும்,
இந்த விஷயத்திலும்
உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன்,
உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். அந்த 21 வருஷம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சோதோமுக்கு அழிவு நியமிச்சாச்சு. இப்போ இந்த நீதிமான் சோதோம் விட்டு வெளியில போனோம். இப்ப இவன் சொல்றான், நான் மலைக்கு ஓடி போனா ஓடி போக மாட்டேங்கிறான், பக்கத்துல ஒரு ஊருக்கு அங்க போறேன்றான். இப்ப அந்த சோவார் அந்த ஊருக்கும் ஒரு அழிவு வச்சிருக்கான், அந்த பக்கத்து ஊருக்கும் அழிவு நியமிக்கப்பட்டிருக்குது. ஆனா இந்த லோத்து கேட்கறான், அந்த பக்கத்து ஊருக்கு போறேங்கிறான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ கேட்டுக்கொண்டது நிமித்தம் அந்த ஊரையும் நான் தப்பு வைக்கிறேங்கிறாரு. இவன் மட்டும் அந்த சோவாருக்குள்ள போலனா சோவார் அழிஞ்சு போயிருக்கும். இப்ப பாருங்க, இந்த சோவாருக்குள் இந்த லோத்து போகிறது நிமித்தம் அந்த பட்டணம் காக்கப்படுது. ஏன், இவன் கால் அங்க படுறதுனால. அப்ப ஒரு நீதிமான் எங்க இருக்கிறான், அந்த இடத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. சோவாருக்கும் அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நீ கேட்டுக்கொண்டது நிமித்தம் அதுக்கு அழிவு வரலங்கிறார். எவ்வளவு தூரம் பாருங்க, தேவன் ஒரு நீதிமானை கனம் பண்ணுகிறார், அந்த நீதிமான நிமித்தம் அழிவை தப்பு வைக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் படிக்க, 22 வசனம் ரொம்ப ஹைலைட் பண்ண வேண்டிய முக்கியமான வசனம். 22 வசனம் படி,
தீவிரமாய் அங்கே ஓடி,
நீ தீவிரமாய் அந்த சோவாருக்கு ஓடி
தப்பித்துக்கொள்,
தப்பித்துக்கொள்,
நீ அங்கே போய் சேருமட்டும்,
நீ அங்கே போய் சேருமட்டும்
நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார்,
நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார்.
ஆகையால் அந்த ஊர் சோவார்
எனப்பட்டது. இப்ப சொல்றார் கர்த்தர், சொல்றாரு, நீ தீவிரமாய் ஓடி போய் அந்த ஊருக்கு தப்பித்துக்கொள், நீ போற வரைக்கும் இந்த ஊர், இந்த சோதோமுக்கு நான் அழிவை செய்ய முடியாதுங்கிற நியாய தீர்ப்பு நான் செய்ய முடியாது. அப்போ ஒரு நீதிமான் இருக்கிறது நிமித்தம் கர்த்தர் சொல்றாரு, எதால நியாயம் தீர்க்க முடியாது, மனசு என் மனசு அதுக்கு ஒத்து வரவே வராது. நீதிமான் இருக்கிற பட்டணத்தை அடிக்கிறதுக்கு எனக்கு மனசு ஒத்து வராது, என்னால செய்ய முடியாது, சீக்கிரம் தப்பிச்சு நீ வெளியில போ, அதுக்கு பிறகுதான் இதுக்கு நியாய தீர்ப்பை நான் கொடுக்கணுங்கிறேன். இதுல என்ன தெரியுது, தேவனாகிய கர்த்த நீதிமான்களை அல்லது சபையை அவ்வளவு தூரம் கனப்படுத்துகிறார். அவர்களை உப்பு என்று கர்த்தர் சொல்றது எவ்வளவு பொருத்தமானது. அந்த சபை அது உப்பாயிருக்கிறபடியால் அந்த இடத்தில் தேவனாகிய கர்த்தர் அழிவு வராதபடி, கெட்டு போகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அப்ப சபையின் காரியம் என்ன, நீங்களும் நானும் ஒரு சாரம் உள்ள உப்பாக கர்த்தருக்கு முன்பாக காணப்பட வேண்டும். அந்த சாரம் உள்ள உப்பாக இருக்கும் பொழுது நிச்சயம் சொல்றேன், நம் நிமித்தம் இந்த பட்டணம் பாதுகாக்கப்படும், நம் நிமித்தம் நாம் இருக்கிற இடம் பாதுகாக்கப்படும், நம் நிமித்தம் நாம் இருக்கிற இடத்துல எந்த ஒரு சேதமும் வராது. ஹல்லேலூயா, வரவே வராது. தேவனாகிய கர்த்தர் கண்டிப்பாய் அதை பாதுகாத்துக் கொள்வார். நாம் இருக்கிறது நிமித்தம் கண்டிப்பாய் அந்த இடத்துல ஒரு சேதம் வரவே வராது. ஏனென்றால் கர்த்தர் உலகம் கெட்டு போகாதபடிக்கு நம்மை இந்த உலகத்திற்கு உப்பாக வைத்திருக்கிறார். அப்ப நல்லா பாருங்க, அழிவுக்கு மட்டுமல்ல, அழிவில் தப்புறதுக்கு மட்டும் உப்பு கிடையாது, உப்பு தான் ருசி உள்ளது. அப்ப உப்பு தான் ஒரு ஆசீர்வாதமானது. நல்லா கவனிங்க, இந்த உலகத்திற்கு அழிவு தப்புறது மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு ருசியும் ஆசீர்வாதமும் சபைதான் கொடுக்க வேண்டும். அப்ப இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதம் கேட்கிறேன், எந்த உலகத்தில் எந்த மனுஷனும் கொண்டு வர முடியாது, தேவ ஜனங்கள் மட்டும்தான் உலகத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 7:14 மாத்திர வாசிங்க.
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள்
தங்களை தாழ்த்தி
ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி
தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால்
அப்பொழுது
பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு
அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன்.
போதும். இங்கே கர்த்தர் சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். யார் இது? சபை. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள் இதான் சபை. இவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தங்கள் குறைவுகளை எல்லாம் களைந்து போட்டு ஒரு சாதம் உள்ள உப்பாக மாறி கர்த்தருடைய முகத்தை தேடி கர்த்தரிடத்தில் ஜெபிப்பார்களானால் அதை கேட்டு தேசத்திற்கு நான் ஆசீர்வாதம் தருவேன். அப்ப நல்ல கவனிங்க, இந்த உலகம் அழியாமல் இருப்பதற்கு சபைதான் காரணம். இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் வர்றதுக்கும் சபைதான் காரணம். அப்ப தேவ பிள்ளைகள் இவ்வளவு பெரிய உத்தரவாதத்தை ஒவ்வொருத்தரும் தலைமையில வச்சுட்டு இருக்கிறீங்க. ஆமேன். இவ்வளவு பெரிய உத்தரவாதத்தை, உலகத்திற்கு அழிவை தடுக்கக்கூடிய உத்தரவாதம், உலகத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய உத்தரவாதத்தை ஒவ்வொருத்தரும் தலையில வச்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்கள் சாரமுள்ள உப்பாக இருந்தால் உண்மையிலேயே உங்கள் நிமித்தம் இந்த காரியம் உலகத்திற்கு சம்பவிக்கும். அப்ப நம்ம பாயிண்ட் என்ன? நம்ம சாரமுள்ள உப்பா இருக்கணும். நம்முடைய அந்த ரட்சிப்பு சரியா இருக்கணும். அந்த ரட்சிப்பில் இருந்த சாரம், ரட்சிப்பாகிய சாரத்தை இழந்து போகாதபடிக்கு நம்மளை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா, காத்துக்கொள்ள. சரி, இப்ப ரெண்டாவது காரியத்துக்கு நான் வேகமாய் சென்று நான் முடிக்க விரும்புகிறேன். ரெண்டாவது, உலகத்திற்கு வெளிச்சம் இல்லையா? அப்போ நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இப்ப நல்லா பாருங்க, உலகம் பலவிதமான காரியங்களில் இருண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருண்டு கிடக்கிறது. அப்ப இந்த உலகத்திற்கு கண்டிப்பாய் ஒரு வெளிச்சம் தேவையா இருக்கிறது. ஜனங்கள் எதை செய்யறதுன்னு தெரியாம பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சத்தியத்தை, சரியான பாதையை காட்டக்கூடியது சபை மட்டும்தான். இப்ப நீங்க பாருங்க, இப்ப ஒரு காலையில நீங்க ஒரு 7-7:30 டிவி ஆன் பண்ணுங்க, ஒரு 7-7:30 ஏதாவது ஒரு சேனல் ஆன் பண்ணுங்க. ஒவ்வொரு சேனல்லையும் என்னென்ன வருதுன்னு ஒரு 7 to 8 வரைக்கும் இல்ல 9 வரைக்கும் கூட பாருங்க. டெய்லி என்னென்ன வருதுன்னு பாருங்க. ஒரு சேனல் ஓபன் பண்ணுங்க, அங்க பாத்தீங்கன்னா வரும், ஒருத்தர் ராசிக்களை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு இல்ல, ராசிக்களை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. இந்த கல்லு போட்டீங்கன்னா உனக்கு இது வரும், அது ஒரு செய்யறதெல்லாம் வாய்க்கும், பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுன்னு வருவார் ஒருத்தர். அடுத்த சேனல் தருவார், முடிச்ச உடனே இன்னொருத்தர் வருவாரு, பெயர் மாத்துவார், அவர் நேமாலஜி. அவர் சொல்லுவாரு, உன் பெயருக்கு முன்னால ஒரு ஸ்ரீ அப்படின்னு ஆட் பண்ணிக்கோ, உனக்கு பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுவாரு, ஒரு ஏ கொஞ்சம் பின்னால சேர்த்துக்கோ அப்படின்னு. அது சொன்னா அவர் முடிச்சிருவார், அவர் முடிச்ச உடனே அடுத்த பிறகு அடுத்து இன்னொருத்தர் வருவாரு, அவர் சொல்லுவார் வாஸ்து சாஸ்திரம்ன்றாரு, ஜன்னலை கொஞ்சம் மாத்து, கதவை கொஞ்சம் மாத்து, இல்லன்னா அதுக்குன்னு ஒரு சக்கரம் வச்சிருக்க, அதை வாங்கி வீட்டுல ஒரு இடத்துல வையுன்னு. அது முடிஞ்சிருச்சா? அது முடிஞ்ச இன்னொருத்தர் வருவாரு, ருத்ராட்ச கொட்டை வாங்கி கழுதுல மாட்டிக்கோ அப்படின்னு ஒருத்தர், ஆறுமுக ருத்ராட்சி என்னமோ சொல்றாங்க, ருத்ராட்ச கொட்டை வாங்கி கழுத்துல மாட்டிக்கோ, அப்படி மாட்டினீங்கன்னாக்க உனக்கு எல்லாம் நடக்கும், செய்யறதெல்லாம் வாய்க்கிறார். பாருங்க எவ்வளவு முட்டாள்தனம். ஒருத்தன் கழுத்துல ருத்ராட்ச கோட்டையை மாட்டிக்கன்றான், ஒருத்தன் கையில ராசிகளை போட்டுக்கன்றான், ஒருத்தன் கதவு ஜன்னலை மாத்துன்றான், ஒருத்தன் பேரையே மாத்துங்கிறான். இப்படி என்னென்னமோ சொல்லி ஆளாளுக்கு ஒரு பக்கம் குழப்பறாங்க. எதை தான் செய்யறது மனுஷன்? ஆளுக்கு ஒருத்தர் ஒரு பக்கம் எடுக்கிறான் ஒவ்வொருத்தர். இதுல ஏன் இத்தனை பேர் இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி செய்யறாங்க தெரியுமா? விஜய் டிவியில ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஹாஃப் அன் அவர் ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட 100,000 ரூபாய் ஆகும் தெரியுமா? விஜய் டிவி ரொம்ப காஸ்ட்லி. விஜய் டிவியில ஒரு ஹாஃப் அன் அவர் ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு குறைஞ்சபட்சம் 100,000 ரூபாய்க்கு ஆகும். அப்போ அதுக்கு வேற பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு மண்டபம் எடுத்து அதுல கூட்டத்தை கூட்டி அவங்களுக்கு வேண்டிய ஆட்கள் நிக்க வச்சு கேட்டு என்னென்னமோ வேலை பண்ணுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு ப்ரோக்ராம் செட் பண்ணி அதை வந்து ரிலே பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ப்ரோக்ராம்க்கு 100,000 ரூபாய் செலவாகும். அப்போ அவங்க இத்தனை லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்கன்னா எத்தனை ஜனம் அவங்ககிட்ட ஏமாந்துருக்கிறாங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். எத்தனை ஜனங்க அதுல ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அவ்வளவு தூரம் ஜனங்கள் குருட்டுத்தனமா இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவங்க செய்யறாங்கன்னா அந்த அளவுக்கு உலகம் இருளுக்குள் மூழ்கி கிடக்கிறது. ஆசீர்வாதம் எங்க இருந்து வரும்ன்றது அவங்களுக்கு தெரியல. இல்லை ஆசீர்வாதம் எப்படி? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுதான் சத்தியம், அதுதான் ஆசீர்வாதத்துக்கு ஒரே வழி. ஆனா இதை விட்டுட்டு இந்த மாதிரி ஷார்ட்கட்ல எத்தனை காரியங்கள் செய்யறதுல ஒரு காரியம் நடக்காது. ஆனாலும் ஜனங்கள் அதிலே ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப எதுக்கு இந்த காரியத்தை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உலகம் இருளுக்குள் இருக்கிறது. அப்ப அந்த இருளுக்குள் ஒரே ஒரு வெளிச்சம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:4-5 வாசிங்க.
அவருக்குள் ஜீவன் இருந்தது,
அவருக்குள் ஜீவன் இருந்தது,
அந்த ஜீவன்,
அந்த ஜீவன்
மனுஷருக்கு ஒளியாயிருந்தது,
அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது,
அந்த ஒளி,
அந்த ஒளி
இருளிலே பிரகாசிக்கிறது,
இருளிலே பிரகாசிக்கிறது,
இருளானது,
இருளானது
அதை பற்றி கொள்ளவில்லை,
அதை பற்றி கொள்ளவில்லை. 8 வாசிக்கலாம்.
அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து,
உலகத்திலே வந்து
எந்த மனுஷனையும்,
எந்த மனுஷனையும்
பிரகாசிப்பிக்கிற ஒளியே,
பிரகாசிப்பிக்கிற ஒளியே
அந்த மெய்யான ஒளி,
அந்த மெய்யான ஒளி. இவ பாருங்க, இயேசு கிறிஸ்துவை வேதம் ஒளி என்று சொல்லுகிறது. நாம வெளிச்சம், அவர்தான் சோர்ஸ் ஒளி. நம்ம அந்த வெளிச்சத்தை, அவர் தான் சூரியன், நம்ம சூரிய வெளிச்சம், நம்ம தான் அதனுடைய சோர்ஸ். இயேசு கிறிஸ்து தான் சோர்ஸ். நம்ம அந்த பிரகாசத்தை உலகத்திற்கு காண்பிக்கிறவர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இப்ப நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறார், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிறார். அந்த ஒளியை உலகத்திற்கு காண்பிக்கிற, வெளிச்சம் போட்டு காட்டுகிற காரியம்தான் சபை. ஆமென். அப்ப சபையுடைய இரண்டாவது வேலை என்ன? ஒரு பக்கம் அழிவை தப்புவிக்கிறது, அழிவிலிருந்து தப்புவிக்கிறது. இரண்டாவது ஆசீர்வாதத்திற்கு வழிகாட்டுகிறது. நடக்க வேண்டிய பாதையை சபைதான் உலகத்திற்கு வழிகாட்டணும். இப்ப நல்ல கவனிங்க, உங்கள் நீதி நிமித்தம் உலகத்திற்கு பாதுகாப்பு, உங்கள் சுவிசேஷ வேலையை நிமித்தம் உலகத்திற்கு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை குறித்து, அந்த ஒளியை குறித்து நீங்களும் நானும் தான் சாட்சி கொடுக்க வேண்டும். யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். நாம் அந்த ஒளி கிடையாது, இயேசுதான் ஒளி. அவருக்குள்ள அந்த வெளிச்சத்தை நாம் என்ன செய்கிறோம்? காட்டுகிறோம், சாட்சி கொடுக்க நாம் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் கண்டிப்பா சொல்ற இந்த வெளிச்சத்தை உலகத்திற்கு காண்பிக்கும்படியாகத்தான் கர்த்தன் நம்மை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையினிடத்திலும் சபையினிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிற இரண்டாவது காரியம், கிறிஸ்துவாகிய அந்த ஒளியை உலகத்திற்கு கொண்டு போக வேண்டும். நம்ம கொண்டு போகாதனால்தான் கண்டவன் கண்ட காரியத்தை கொண்டு போறான், கண்டு இருளான காரியத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறான். நம்ம கொண்டு போக வேண்டும், நம்ம கொண்டு போக வேண்டும். எல்லாம் டிவியில தான் போய் சொல்லணும் அவசியம் கிடையாது, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொன்னாலே போதும். ஆமென். எல்லாம் 100,000 ரூபாய் கொடுத்த டிவி ப்ரோக்ராம் நடத்தி தான் சொல்லணும் அவசியம் கிடையாது. நீங்கள் தெரிந்தவர், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சாதாரணமா ஃப்ரீயா நீங்க சொல்லலாம். ஆமேன். எந்த செலவும் இல்லாமல் ஒரு நபருக்கு நீங்கள் அந்த வெளிச்சத்தை குறித்து நீங்கள் சொல்லலாம். கர்த்தர் அதற்காகத்தான் உங்களை ரட்சித்திருக்கிறார், அதற்காகத்தான் கர்த்தர் அந்த பூமியிலே சபையை வைத்திருக்கிறார். இப்ப நல்லா பாருங்க, சபை ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் மரித்து உயிரோடு இருந்து அவர் பரமேறி சென்றார். பின்பு பெந்தேகோஸ்தின் நாளிலே, நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிக்கொண்டே போகிறேன், 120 பேர் அபிஷேகத்தை பெற்றார்கள். அபிஷேகத்தை பெற்ற உடனே பேதுரு எழுந்திருந்து பிரசங்கம் பண்ணுகிறான். வாசிங்க 2:41 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தல நடபடிகள் 2:41.
அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள்
ஞான ஸ்நானம் பெற்றார்கள்.
அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள்.
3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இப்ப அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நடந்த அந்த சத்தத்தை கேட்டு ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் கூடி வந்துச்சு. தானா கூடி வந்த கூட்டம் இது, யாரும் போய் கூப்பிடல, தானாய் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். அந்த வேடிக்கை பார்க்க வந்த கூட்டத்துக்கு நேராய் பேதுரு பிரசங்கம் பண்றான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்ப முதல் சபை பெந்தேகோஸ்தே நாளிலே 3120 பேரோடு ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இது 41 வசனத்தின் சரித்திரம். இப்ப அந்த 3120 பேரோடு ஆரம்பிக்கப்பட்ட சபை அடுத்த வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கிறது. அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. 42 வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா அந்த சபை செயல்படுகிறது. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கிறதிலும் ஜபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். வீடுகள் தோறும் அப்பங்களை பிட்டார்கள். இப்படியாக அவர்கள் கர்த்தருடைய காரியத்தை, சபையின் காரியத்தை தீவிரமாய் செய்யறாங்க. 47 வசனத்தில் அதுக்கு ரிசல்ட் வருது. 47 வசனம் படிங்க.
தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும்,
நல்ல பாருங்க, புறஜாதி மற்ற ஜனங்கள் எல்லாரிடத்திலும்
தயவு பெற்றிருந்தார்கள்.
சபையார் தயவு பெற்றிருந்தார்கள்.
ரட்சிக்கப்படுகிறவர்களை
கர்த்தர்
அனுதினமும் சபையிலே சேர்த்து
கொண்டு வந்தார். இது எப்படி நடந்துச்சு? 41 வசனத்திலே ஒரு கூட்டம் தானாய் வந்துச்சு, பேதுரு பிரசங்கம் பண்ணா அதுல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, சபை உருவாயிடுச்சு. சரி, 6 வசனம் தான். அந்த 6 வசனத்தில் சபை வளர்ந்திருக்கிற காரியம் சொல்லிட்டு வராங்க. 47 வசனத்தில் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். பெந்தேகோஸ்தேயின் ஒரு நாள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா டெய்லி ரட்சிக்கப்பட்டாங்க, அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டாங்க. இப்ப இந்த டெய்லி பேசிஸ் ஆத்தும ரட்சிப்பு எப்படி வருது? இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த விசுவாசிகள் தினந்தோறும் சுவிசேஷத்தை சொன்னார்கள். ஆமென். சபையிலே ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கிக்கப்படும், ஆனால் விசுவாசிகள் தினந்தோறும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அதான் காரியம், புரியுதா? சபையிலே ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு செய்தி கொடுக்கப்படும், ஆனால் நீங்கள் தினந்தோறும் புறஜாதி ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை காண்பிக்க வேண்டும். அதனாலதான் தினமும் சொன்னதுனாலதான் தினமும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு நாள் சொன்னா ஒரு நாள் ரட்சிக்கப்படுவாங்க, தினமும் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அது அர்த்தம் என்ன? தினமும் சொன்னார்கள். சபையுடைய பொறுப்பு என்ன? இந்த வெளிச்சத்தை தினந்தோறும் நீங்கள் சொல்ல வேண்டும். ஆமேன். தினந்தோறும் சொல்ல வேண்டும், தினமும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் அதை ஞாபகப்படுத்திட்டு போறது கிடையாது, தினமும் சொல்ல வேண்டும். இது உங்கள் வாழ்க்கையில் அனுதின கடமை என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. நம்ம சொன்னால்தான் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். பாருங்க, அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சொல்ற பாருங்க. அப்போஸ்தல நடபடிகள் 8 வாங்க. அங்கே ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை ஒரு மனுஷன் கேட்கிறான். 8:26 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்புவை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகை என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும் போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து
அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான்.
போதும், நல்ல கவனியம். இப்பொழுது பிலிப்பு என்கிற ஒரு மனுஷன், ஒரு சுவிசேஷகன், சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்கிறார். சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவர் வந்து சொல்றாரு, ஒரு ரதம் வருது, அந்த ரதத்துல போய் நீ சேர்ந்து கொண்டார். அந்த ரதத்துல யார் வரான்னு கேட்டீங்கன்னா, எத்தியோப்பியா தேசத்தின் பைனான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு இருக்கிறார். அந்த ரதத்துல மந்திரி, அந்த ராஜகுமாரத்தியுடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றுக்கும் தலைவனும் மந்திரியுமானவன். அவன் ஒரு பக்கம் மந்திரி, இன்னொரு பக்கம் பொக்கிஷத்துக்கு எல்லாம் தலைவன். இதுல என்ன தெரியுது, அவன் தான் எத்தியோப்பியாவுடைய பைனான்ஸ் மினிஸ்டர். அப்ப அந்த பைனான்ஸ் மினிஸ்டர் என்ன செய்யறார், அந்த பக்கத்தில் எருசலேமுக்கு வந்து தொழுது கொண்டு அவர் போயிட்டு இருக்கிறார். போகும் பொழுது இவன் தான் ஃபர்ஸ்ட் கருப்பு மனுஷன், ரட்சிக்கப்படுகிற ஃபர்ஸ்ட் கருப்பு மனுஷன் இவன் தான், ஆப்பிரிக்கன். அப்ப இவன் திரும்பி போகும் பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அவனுக்கு கிடைச்சிருக்குது. அதை எடுத்து அவன் வாசித்துக் கொண்டே போகிறான். எதையை வாசிக்கிறான், 53 அதிகாரத்தை வாசிட்டு இருக்கிற, அடிக்கப்பட்ட வண்ணமா இருந்த ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்த அவருடைய பாடுகளை குறித்ததான் ஏசாயா 53 அதிகாரத்தை வாசிக்கிட்டே போறான். அப்பொழுது பிலிப்பு போய் அந்த ரதத்தில் சேர்ந்து கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய தூதரானவர் சொன்ன உடனே பிலிப்பு ஓடி போறான். அவன் அந்த புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிலிப்பு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான், நீர் வாசித்துக் கொண்டிருக்கிற இந்த புத்தகத்தின் கருத்து அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா என்று அந்த மந்திரியை பார்த்து கேட்கிறான். அவன் சொல்ற பதிலை வாசிங்க.
அதற்கு அவன்
ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால்
அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி,
அது எனக்கு எப்படி தெரியும். போதும். அந்த மந்திரி கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி, ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும். நல்லா கவனிங்க, வேத புத்தகம் தேவ ஞானம். ஆளாளப்பட்ட பெரிய ஞானி ஆனாலும் சரி, மந்திரி ஆனாலும் சரி, ஒரு தேசத்துக்கு பைனான்ஸ் மினிஸ்டர் ஆனாலும் சரி, வேத புத்தகத்தை புரிந்து கொள்ள முடியாது. புரியுதா? இவன் படித்தவனா இருப்பான், பைனான்ஸ் மினிஸ்டர், விஷயம் தெரிஞ்சவன், அவ்வளவு பெரிய ஆள், அவன் அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு வசனத்தை கூட அவனால புரிந்து கொள்ள முடியல. மனுஷனுடைய ஞானம் எல்லாம் தேவனுக்கு முன்பாய் பைத்தியமாயிருக்கிறது. அப்ப இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய ஞானி ஆனாலும் சரி, வேத வசனத்தை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதில் உள்ளான ஆழமான ஆவிக்குரிய சத்தியத்தை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. பிலிப்பு கேட்கிறான், நீர் வாசிக்கிறதின் கருத்து உமக்கு தெரியுமா? அவன் திருப்பி கேட்கிறான், ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும். இந்த கேள்வி யோசிச்சு பாருங்க, ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும். இப்படித்தான் நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும். இதே கேள்விதான் எல்லாரும் கேட்கிறாங்க, ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும். யார் அறிவிக்கிறது? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், சபை, உலகத்திற்கு வெளிச்சம் என்று கர்த்தரால் குறிக்கப்பட்டவர்கள், இவங்க தான் அந்த வெளிச்சத்தை சொல்லணும். புரியுதா? அப்ப நம்ம அறிவிக்கலைன்னா அவனால புரிஞ்சுக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஞானி ஆனாலும் ஒரு ரட்சிக்கப்பட்டவங்க சொல்லலைன்னா அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. அதனால சொல்ற, அறிவிக்க வேண்டியது சபையின் மேல் விழுந்த தலையான கடமை. ஆமென். நம்முடைய சாரத்தை காத்துக்கொண்டு பூமிக்கு அழிவு வராமல் காப்பாற்றுகிற உப்பாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக ஒவ்வொரு நபருக்கும் சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை அறிவிக்கிறதான கிறிஸ்துவாகிய ஒளியை அறிவிக்கிற வெளிச்சங்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதான் சொல்ற, ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் யார் எனக்கு அதை அறிவிப்பார்கள். இன்னைக்கு கடைசியா ஒரு காரியம் சொல்ற, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலேயே அவருக்கு ஒரு பெரிய தரிசனம் இருந்தது. அந்த தரிசனத்தை அவர் திடீரென்று வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். அதை மட்டும் வாசி, அந்த தரிசனத்திற்கு இன்றைக்கு நாம் செயல்பட வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:16 வசனம், 10:16.
இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல்
இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல்
வேறே ஆடுகளும்
எனக்கு உண்டு
அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்
அப்பொழுது
ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாகும்
பாருங்க, இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றார், இந்த தொழுவம், இந்த தொழுவன்றது எது? இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த தொழுவத்தில் இல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. வேறு ஆடுகள் யாரு? நம்ம தான், புறஜாதி ஜனங்கள், இந்தியாவில் இருக்கிற ஜனங்கள், சென்னையில் இருக்கிற ஜனங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா புறஜாதி ஜனங்கள். இந்த தொழுவத்தில் இல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றார். அவர் சொல்லிட்டார் செவி கொடுக்கும்னு. சொன்னாதான செவி கொடுக்கிறதுக்கு? சொல்லாம எப்படி செவி கொடுக்கும் இல்லையா? செவி கொடுக்கும். கர்த்தர் வாக்கு பண்றார், கீழ்ப்படிய மாட்டாங்க, நம்ம சொல்ல முடியாது, கீழ்ப்படி வாங்க, அவர் கேரண்டி கொடுக்கிறார், அஷூரன்ஸ் கொடுக்கிறார். செவி கொடுக்கும், புறஜாதி ஜனங்கள் எனக்கு செவி கொடுப்பாங்க. அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே, மனிதனாய் நடமாடின பொழுதே சொன்னார் அவங்க செவி கொடுப்பாங்க. ஏன் செவி கொடுக்கல தெரியுமா? சொல்லல, அதனாலதான் செவி கொடுக்கல. சொன்னா செவி கொடுப்பாங்க, சொல்லாததுனால அவங்க செவி கொடுக்காம இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்தில் பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து திட்டமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்றார், இந்த தொழுவத்தில் இல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். ஏன் நம்ம செவி கொடுக்கிறாய்? செவி கொடுக்கலையா? நம்மளே செவி கொடுத்திருக்கிறமே, மத்தவங்க செவி கொடுக்க மாட்டாங்களா சொல்லுங்க? நம்ம செவி கொடுத்தோம் இல்லையா? அப்ப கண்டிப்பாக சொல்ற, நாம சொன்னால் செவி கொடுப்பார்கள், சொல்லாததுனாலதான் செவி கொடுக்காம இருக்கிறார். சொல்லணும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பொழுது ரெண்டு மந்தையும் ஒன்னா சேர்க்க போற. எப்ப சேர்க்க போறாரு தெரியுமா? அவருடைய வருகையின் நேரத்தில். அப்ப கிறிஸ்துவின் வருகை ஏன் தாமதமாகி கொண்டிருக்கிறது? ஏன் ஒரே மந்தையா இன்னும் சேர்க்கப்படாமல் இருக்கிறது என்றால், இந்த வெளியில் இருக்கிற இந்த மந்தை, சேர்க்கப்பட வேண்டிய மந்தை இன்னும் சேர்க்கப்படலை. புறஜாதிகளின் எண்ணிக்கை இன்னும் நிறைவடையல. அதை சொல்லி நம்ம சேர்க்கும் பொழுது இந்த மந்தையும் அந்த மந்தையும் ஒன்று சேரும். கிறிஸ்து வருவார், ஒரே மந்தையாக ஒரே மெய்ப்பனாக அவர் கூட்டி சேர்ப்பார். அந்த நாள் சீக்கிரம் வர வேண்டும் என்றால் சீக்கிரமாக இந்த மந்தையை நீங்களும் நானும் தான் ஆயத்தமாக்க வேண்டும். அல்லேலூயா. சபை உலகத்திற்கு வெளிச்சம், சபைதான் உலகத்திற்கு கிறிஸ்துவின் ஒளியை காண்பிக்க வேண்டும். அதனால சபைக்கு கர்த்தர் ரெண்டு எதிர்பார்ப்பை வைக்கிறார், ஒன்று சாரமுள்ள ஒப்பு, ரெண்டு உலகத்திற்கு வெளிச்சம். இந்த ரெண்டு காரியத்தை சபை செய்ய வேண்டும். அதை செய்யும் பொழுது கர்த்தர் மெய்யாகவே நம்மிலே பிரியமாய் இருப்பார். இதுதான் சபை குறித்த கர்த்தருடைய தரிசனம், இதுதான் சபை குறித்து கர்த்தருடைய நோக்கம். இதைத்தான் நீங்களும் நான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஜெபிக்கலாம், எல்லாரும் எடுத்திருக்கலாம்.